2021 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலிதழில் பாசூர் ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் நீலகண்ட பிரம்மச்சாரி பகுதி 7 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ரெங்கூன் மத்திய சிறைச்சாலையில் இருந்து 1930 ஜூன் 30 நாளன்று விடுதலை செய்யப்பட்டார் நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போது அவருக்கு வயது 41. தேச விடுதலை வீரராக புரட்சிக்காரராக எப்போதும் மன எழுச்சி மிகுந்தவராக சிறைக்குள் சென்றவர் வெளிவரும்போது தன்னுள் தன்னை கண்டுகொள்ள முயலும் ஒரு விவேகியாக ஞான நாட்டம் உடையவராக மாறியிருந்தார். எழுத்தாளர் நீலகண்டன். ரெங்கூனிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தார் நீலகண்டன். எப்போதும் தீவிர எண்ணத்தை காட்டும் அவரது முகம் சாந்தம் தவழும் முகமாக மாறியிருந்தது. சிவந்த கண்கள் கருணையும் கனிவும் கொண்டதாய் ஆகியிருந்தது. பேச்சில் நிதானம் வந்திருந்தது. கோபமும் சீற்றமும் குறைந்து அன்பும் கனிவும் இரக்கமும் எப்போதும் தவழ்ந்தன. தனது நண்பரும் அப்போது தி இந்து ஆங்கில வார இதழின் நிர்வாகியாக இருந்தவருமான கஸ்தூரி சீனிவாசனை சந்தித்தார். பத்திரிகை துறையில் தனக்கு இருந்த அனுபவத்தை கொண்டு தனக்கு அங்கு ஏதாவது ஒரு வேலை தரும்படி கேட்டார். நீலகண்டனின் எழுத்து திறமையை பற்றி முன்பே நன்கு அறிந்தவர் சீனிவாசன். ஆகவே அவர் நீலகண்டரை ஹிந்துவுக்கு தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி 9 சீக்கிய குருமார்களை பற்றி எழுத ஆரம்பித்தார் நீலகண்டர். 3 August 1930 அன்று குருநானக் பற்றிய முதல் கட்டுரை வெளியானது. தொடர்ந்து குருநானக்கின் மத கொள்கை பற்றி அடுத்த வாரம் எழுதினார். குரு கோவிந்த் சிங் பற்றிய இறுதி கட்டுரை October 12, 1930 அன்று வெளிவந்தது. NB நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற புனைப்பெயரில் அவற்றை எழுதினார். சீனிவாசன் அவர் தொடர்ந்து எழுத ஊக்கமளித்தார். உலன் ஹேண்டிகிராப்ட் இன் இந்தியா, கிளியோபாட்ரா, The Snake of the River Nile போன்ற கட்டுரைகளை எழுதினார். கிளியோபாட்ரா கட்டுரைதான் இந்து இதழில் அவர் எழுதிய கடைசி கட்டுரை. இந்நிலையில் சுதேசமித்திரன் இதழில் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் சீனி சிவராமகிருஷ்ணன் நீலகண்டன் என்ற பெயரிலும் சீமான் NK ஐயர் என்ற பெயரிலும் தொடர் கட்டுரைகள் எழுதினார். லோரிகான் ஒரு பட்டாணி வீரன், கருணாகர தொண்டைமான், ராஜா ரமணல், பல்லவர் அரசு, கரிகால சோழன், ராணி ராஜியா பீகம், ராணி ருத்ராம்பாள், அசோக சக்கரவர்த்தி, பாணிப்பட்டு யுத்தம், கண்டி யுத்தம், நகர கோட்டையின் கொள்ளை, சமயவரத்து சண்டை, கிருஷ்ணகுமாரி என பல கட்டுரைகளை அவ்விதழில் எழுதினார். பிரம்மத்தை தேடி 1930 தொடங்கி பத்திரிகையாளராக எழுத்தாளராக முயற்சிகளை தொடர்ந்தார் நீலகண்டர். ஆனாலும் நாளடைவில் இதில் அவருக்கு சலிப்பு ஏற்பட்டது. எப்போதும் ஏகாந்தத்தில் திளைக்க விரும்பினார். இறைவனை நோக்கிய தனது பயணத்தில் இது போன்ற பணிகள் இடையூறுகளே என்று கருதினார். ஆகவே ஒரு நாள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் உடுத்திய ஆடையுடன் ஒரு பரிவிராஜகராக பிரம்மத்தை தேடும் பிரம்மச்சாரியாக ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். கிடைத்தால் உணவு, இல்லாவிட்டால் பட்டினி என்று நடந்தார். எப்போதும் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து அதிலேயே திளைத்திருந்தார். சுழல்விடும் கண்கள், நீண்ட தாடி, முகத்தில் தேஜஸ் என்ற அவரது தோற்றத்தால் பலர் ஈர்க்கப்பட்டனர், வந்து வணங்கினர். பற்றற்ற சன்னியாசியாக பயணம் தொடர்ந்தது. ஹோஷங்காபாத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய பகுதியின் ராணி ஒருவர் தனது பயணம் ஒன்றில் நீலகண்டரை கண்டார். நீலகண்டரின் தோற்றத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் தனது பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் பூசகராக பணியாற்றுமாறு நீலகண்டரை வேண்டிக் கொண்டார். வலிய வந்த அழைப்பு என்பதால் நீலகண்டர் அதனை ஏற்றுக்கொண்டார். ஆலயத்துக்கு அருகில் சிறு குடில் ஒன்று அமைத்து அதில் தங்கினார். புதிய சுவாமிகள் ஒருவர் அப்பகுதிக்கு வந்திருப்பதை அறிந்த மக்கள் பலரும் தினந்தோறும் அவரை நாடி வந்து வணங்க ஆரம்பித்தனர். ராணியும் இவரை மிகவும் மதித்து குருவாக கருதி அன்பு செலுத்தினார். இப்படி பலர் வரத் தொடங்கியது தனிமை தவத்திற்கு இடையூறாக இருந்ததால் அங்கிருந்தும் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறினார் நீலகண்டர். நந்திமலையில் பல இடங்களை சுற்றித் திரிந்தவர் மைசூரில் உள்ள நந்திமலை என்று அழைக்கப்படும் மலையின் அடிவார சிற்றூரை அடைந்தார். அருகே சென்னகிரி மலை இருந்தது. அது மிகவும் செங்குத்தான மலை என்பதால் யாரும் அங்கே செல்வதில்லை. அந்த இடமும் அதன் தனிமையும் நீலகண்டருக்கு மிகவும் பிடித்து போனது. அங்கு தட்சிண பினாகினி என்றும் புனித நதி ஓடிக்கொண்டிருந்தது. அருகே பாழடைந்த மண்டபம் ஒன்று இருந்தது. அதை சுத்தம் செய்து அதிலேயே தங்கிக் கொண்டார். அந்த மண்டபத்துக்கு அருகில் பெரிய புற்று ஒன்று இருந்தது. ஒரு நாள் அதனை அகற்றி பார்த்தபோது அதில் சிவலிங்கம் இருப்பது தெரிய வந்தது. அதனை சீர் செய்து மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தார். அதற்கு ஓம்காரேஸ்வரர் என்று பெயர் சூட்டினார். அருகே இந்த சுனையிலிருந்து நீர் கொண்டு வந்து தினந்தோறும் அதற்கு அபிஷேகம் பூஜை செய்தார். மலை காடுகளில் கிடைத்த கனிகளை உண்டு தவ வாழ்வை தொடர்ந்தார். அதுவரை தேசியவாதியாக பத்திரிகையாளராக இருந்த அவர் தன்னிறைவு கொண்டு தபஸ்வியாக நந்தி மலையை பரிணமித்தார். அப்போது அவருக்கு வயது 44. மனித புனிதர். மலை மீது ஒரு மகான் தங்கியிருப்பதை அறிந்த கிராமத்து மக்கள் வந்து வணங்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு அபிஷேகம் செய்த புனித நீரை பிரசாதமாக வழங்கினார் நீலகண்டர். அவர் கைப்பட்ட நீர் பலரது நோய்களுக்கு மருந்தானது. சிவராத்திரி மற்றும் துர்காஷ்டமி நாட்களில் யாகங்களை செய்தார். சிவராத்திரி யாகத்திற்கு விபூதியையும் துர்கா அஷ்டமி யாகத்திற்கு குங்குமத்தையும் பிரசாதமாக அளித்தார். அது பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியது. பலரது நோய்கள் அந்த பிரசாதங்களால் நீங்கின. பயன்பெற்ற மக்கள் அவரை அவதார புருஷராக மனித புனிதராக கருதி வணங்க ஆரம்பித்தனர். தங்களது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கூறி அங்கு வந்து வழிபட கூறினர். நாளடைவில் குதிரை வண்டி மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு அவரை தேடி வருவோரின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போனது. தனித்த அமைதியான வாழ்க்கையே நீலகண்டரின் விருப்பம். ஆனால் நடப்பதோ அதற்கு நேர்மாறாக இருந்தது. இதற்காகத்தான் நான் இங்கு வந்தேனா? இதுதான் நான் பயிலும் ஆத்ம வித்தை பிரம்ம வித்தையின் சாதன வழிமுறையா என்று தனக்குள் தானே கேட்டுக்கொண்டார். மக்களின் அன்பு தொல்லைகளிலிருந்து விலகி நிற்க விரும்பி மலையின் மீதேறி மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள் சென்றார். அங்கு ஒரு குகையில் தங்கி தனது தியானத்தை தொடர்ந்தார். சத்குரு ஓம்கார். தனித்திருந்து செய்த தியானத்தின் விளைவால் உள்ளொளி பெருகியது. மெய்ப்பொருள் விளங்கியது. தன்னுள் இருப்பதும் தன்னை தேடி வரும் மக்களிடம் இருப்பதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதும் அந்த பரிபூர்ண பரபிரம்மே என்ற உண்மை புலப்பட்டது. இந்நிலையில் ஒரு நாள் மலைமேல் காட்டு தீ ஏற்படவே அங்கிருந்து கீழிறங்கி முன்பு வசித்த மண்டபத்துக்கே வந்தார். மக்கள் மீண்டும் அவரை தேடி வந்து வழிபட்டனர். தான் கற்றதையும் பெற்றதையும் தன்னை நாடி வரும் தகுதியுள்ள அன்பர்களுக்கு போதித்தார் நீலகண்டர். சதா ஓம் என்ற பிரணவத்தையே உச்சரித்து வந்ததால் அவரை ஓம்கார் சுவாமி என்றும் சத்குரு ஓம்கார் என்றும் அழைத்தனர். நீலகண்டன் என்ற பெயர் மறைந்து சத்குரு ஓம்கார் என்ற பெயரே நிலைத்தது. ஓம்கார் ஆசிரமம். அவரது ஆசிரமத்தை மக்கள் ஓம்கார் ஆசிரமம் என்று அழைத்தனர். அவருக்கு வேண்டிய அரிசி பாத்திரங்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தனர். இறைவனுக்கு நெய்வேதனம் செய்த பின் சுவாமி ஓம்கார் சிறிதளவு மட்டுமே தனக்கு உணவாக வைத்துக் கொண்டு எஞ்சியதை பிரசாதமாக கொடுத்து விடுவார். புரட்சிக்காரராக இருந்த போதும் சரி, கைதியாக சிறையில் இருந்த போதும் சரி, எளிமையான வாழ்வே அவரது அடையாளமாக இருந்தது. அது இப்போதும் தொடர்ந்தது. ஒரு சிறிய மண்டபம்தான் அவரது ஆசிரமம். வெளியே நீளமான வராந்தா, உள்ளே சிறிய கருவறையில் நந்தியும் சிவனும். மின்விளக்கு கிடையாது. இரண்டு ஹரிக்கேன் விளக்குகளையும் பேட்டரி விளக்குகளையுமே இரவில் அவர் பயன்படுத்தினார். அவர் தங்குமிடம் அந்த வராந்தா தான். கட்டில் நாற்காலி எதுவும் கிடையாது. தரையில்தான் படுத்து தூங்க வேண்டும். விருந்தினர் வந்தாலும் அதே நிலைமைதான். நிரந்தர சீடர்கள் யாரும் இல்லை. சிலர் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அங்கே தங்கி தரிசித்து செல்வார்கள். அவர்களும் வராந்தாவில் தான் தங்க வைக்கப்பட்டனர். அனைவருக்கும் தன் கையாலேயே சமைத்து பரிமாறினார் சுவாமிகள். வாழைப்பழத்தையே பெரும்பாலும் உணவாக எடுத்துக்கொண்டார். சில சமயம் பால் காப்பி அருந்துவார். வருவோருக்கும் கொடுப்பார். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் காய்கறி கலந்த கிச்சடி அல்லது பொங்கல் செய்து சாப்பிடுவார். உணவு தேவை என்பதும் அவருக்கு மிக மிக குறைவாகவே இருந்தது. உதவிகள். அதுபோல அவரது தனிப்பட்ட தேவைகளும் மிக குறைவே. யாராவது அவருக்கு உதவி வேண்டுமா என்று கேட்டால், எனக்கு தேவைகள் உள்ளனதான், ஆனால் ஆசைகள் இல்லை என்று கூறி மறுத்து விடுவார். அங்கு வருபவர்கள் தரும் சிறு பொருளை கூட அவர் கிராமப்புற மக்களின் வாழ்க்கைக்கே செலவிட்டார். ஏழைகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். குறிப்பாக சிறுவர் சிறுமிகளுக்கு புத்தகம், ஸ்லேட்டு, பென்சில் போன்றவற்றை வாங்கி கொடுத்தார். சிவராத்திரி போன்ற விழா நாட்களில் குழந்தைகள் பெரியோருக்கு ஆடை வாங்கி கொடுப்பார். காந்தியுடன் ஒரு சந்திப்பு. 1936 மகாத்மா காந்தி மைசூர் வந்திருந்தார். நந்திமலையில் அவர் தங்கியிருந்தார். அவருடன் வல்லபாய் பட்டேல், ஜே சி குமரப்பா, மகாதேவ தேசாய் உள்ளிட்டோர் வந்திருந்தனர். தன் நண்பர் ஒருவர் மூலம் சுவாமி ஓம்கார் அருகில் சென்னகிரி மலையில் தங்கியிருப்பதை அறிந்த குமரப்பா அவரை காண சென்றார். ஓம்காரை சந்தித்து ஆசி பெற்றார். மறுநாள் சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாதேவ தேசாய் ஆகியோரையும் அழைத்து சென்றார். அவர்கள் உரையாடல் தேசம் விடுதலை என்பவற்றை தாண்டி ஆன்மீக விடுதலை பற்றியதாகவே இருந்தது. காந்தியிடம் இந்த சந்திப்பு பற்றி சொல்லப்பட்டது. சத்குரு ஓம்காரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த காந்தி நேரடியாக அவரை சந்தித்து உரையாட விரும்பினார். ஆனால் ஓம்கார் இருந்த மலையுச்சிக்கு வயதான காந்தியால் போக முடியாத நிலை. அதனால் தனது செயலாளர் மகாதேவ தேசாய் மூலம் தன்னை வந்து சந்திக்குமாறு ஓம்காருக்கு அழைப்பு விடுத்தார் காந்தி. May 30, 1936 அந்த அரிய சந்திப்பு நிகழ்ந்தது. அவர்களது உரையாடல் அரசியல் தவிர்த்து ஆன்மீகம் சார்ந்ததாகவே இருந்தது. ஆன்ம சாதனை என்பது பற்றியே காந்தியும் ஓம்காரும் உரையாடினர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல் அந்த சந்திப்பு நீடித்தது. சந்திப்பின் இறுதியில் தன்னிடம் விடை பெற்ற ஓம்காரிடம் தனது வார்தா ஆசிரமத்துக்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்தார் காந்தி. ஆன்மீக பயணங்கள். அன்பர்களின் வேண்டுகோளை ஏற்று 1936 முதல் அவ்வப்போது சுற்றுப்பயணம் செய்ய தொடங்கினார் ஓம்கார். மக்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்க்கை உண்மைகளை போதித்தார். அன்பு ஒன்றே நிரந்தரமானது, அது ஒன்றே அனைவரையும் பிணைக்க வல்லது என்பதை எடுத்துரைத்தார். 1966 வரை அவரது பயணங்கள் தொடர்ந்தன. பின்னர் உடல் நலிவுற்றதால் பயணங்களை நிறுத்தி கொண்டு ஆசிரமத்துக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் நல்வழி காட்ட ஆரம்பித்தார். மீண்டும் புத்தகங்கள். தனது சிறை அனுபவங்களை கன்ஃபெஷன்ஸ் என்ற பெயரில் நூலாக எழுதியிருந்தார் நீலகண்டர். அதனை முதன்முறை சிறையிலிருந்து வெளிவந்ததும் 1920 ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்து அவரிடம் கையெழுத்திருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு சிறு முன்னுரையை எழுதி தந்திருந்தார். ஆனால் நீலகண்டனாக எழுதியிருந்த அதனை சுவாமி ஓம்காராக பரிணாமம் பெற்ற நிலையில் வெளியிட விரும்பவில்லை. அதிலிருந்து சில கட்டுரைகளை மட்டும் லே ஃப்ரெயில் என்ற புனைப்பெயரில் வேதாந்த கேசரியில் எழுதினார். அவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிடுமாறு அவரது அன்பர்கள் வேண்டிக் கொண்ட போதும் உள்ளுணர்வு அனுமதிக்காததால் அதனை அவர் அச்சிடவில்லை. தொடர்ந்து உபதேஷ் என்ற தலைப்பில் அவர் எழுதிய நூல் 1946 பெங்களூரில் ஒரு சிவராத்திரி தினத்தில் வெளியிடப்பட்டது. இது ஆன்மீக சாதனை, தவம், தியானம் அவற்றின் வழிமுறைகள் பற்றி சீடர்களுடன் ஓம்கார் உரையாடியதன் தொகுப்பாகும். 3வது நூல் டாக்ஸ், தேர்ந்தெடுத்த சொற்பொழிவுகள். இது 1970 பெங்களூரில் சுவாமி ஓம்காரின் சீடர் மைசூர் கவர்னர் தர்மவீரா அவர்களின் முன்னுரையுடன் வெளியானது. பின்னர் இந்த நூல்கள் தொகுக்கப்பட்டு ஒரே நூலாக கன்ஃபெஷன்ஸ், உபதேஷ் அண்ட் டாக்ஸ் என்ற தலைப்பில் வெளியானது. தொடர்ந்து ஆர்கனைசர் போன்ற ஆங்கில இதழ்களில் தர்மம், சத்தியம் ஆகியவை பற்றி பல கட்டுரைகளை எழுதினார் அவர். அதை தவிர்த்து பல்வேறு புனைப்பெயர்களில் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் குறித்தும் பல இதழ்களுக்கு எழுதினார். அக்கட்டுரைகள் மூலம் அவரது ஆன்மீக அறிவும் மேதமையும் வெளிப்பட்டது. அவரை பற்றியும், அவரது பண்டைய வாழ்க்கையை பற்றியும், அவரது ஆன்மீக சாதனைகள் பற்றியும் பல கட்டுரைகள் தெலுங்கு மற்றும் ஹிந்தி இதழ்களில் வெளியாகின. பலர் அவரை தேடி வந்து சீடர்கள் ஆகினர். அதில் படிக்காத பாமரர் முதல் மைசூர் உயர்நீதிமன்ற நீதிபதி நிட்டு சீனிவாசராவ் வரை பலரும் அடக்கம். சிபாரிசு வேண்டாம். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தாமிர பட்டயம் வழங்கி கௌரவிக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதையறிந்த சுவாமி ஓம்காரின் தம்பி லக்ஷ்மி நாராயண சாஸ்திரி நீலகண்ட பிரம்மச்சாரி என்னும் சுவாமி ஓம்காரின் வாழ்க்கை குறித்து காமராஜருக்கு தெரியப்படுத்தினார். இதையறிந்த சுவாமி ஓம்கார் மனம் புண்பட்டார். அது குறித்து தனது தம்பிக்கு எழுதிய கண்டன கடிதத்தில், நீ ஸ்ரீ காமராஜரிடம் சென்று என்னை பற்றி சிபாரிசு செய்திருப்பதை மிகவும் அவமானம் உண்டாக்குவதாக கருதுகிறேன். எனக்கு எவருடைய சிபாரிசும் தேவையில்லை. என் பெயரும் செய்கைகளும் இந்நாட்டு சரித்திரத்தில் ஒரு முக்கிய பாகமாக ஏற்கனவே அமைந்திருக்கிறது. உன் சிபாரிசு அதன் முன் அல்பமானது. நீ உன் சொந்த காரியங்களை பார்த்து கொள்ளவும் என்னை பற்றி எந்த விதமான சிபாரிசுகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி அப்படி ஏதேனும் செய்வாயானால் உன்னிடம் கடித போக்குவரத்தை நிறுத்தி விடுவேன். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளவும் என்று கடுமையாக எச்சரித்து எழுதினார் சுவாமி ஓம்கார். உபதேசங்கள். வாழ்க்கை என்பது எதையும் தேடுவதல்ல. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. வெற்றி உங்களுக்கு ஒருபோதும் நிலையான மகிழ்ச்சியை தர முடியாது. ஏனென்றால் வெற்றி என்பது முடிவற்றது. வெற்றியை பின்தொடர்வதும் முடிவற்றது. மகிழ்ச்சி என்பது இருப்பின் ஒரு குறிக்கோள், மற்ற அனைத்தும் அந்த முடிவுக்கானவையே. ஆன்ம வித்தை என்பது உங்களை நீங்களே உள்ளுக்குள் உணர்ந்து யாரென்று அறிவதுதான். மறைவு. 1977 சிவராத்திரி விழாவுக்கு தயாராகி கொண்டிருந்தார் சுவாமி. ஒரு நாள் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடலின் இடது பாகம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது. முன்போல் செயல்பட முடியாமல் ஆனது. உடல்நலம் தேறி அடுத்த ஆண்டு சிவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என்றனர் பக்தர்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை. March 4, 1978 அன்று அவரது ஆசிரமத்தில் அந்த சிறிய வராந்தாவிலேயே அவரது இறுதி மூச்சு அடங்கியது. அப்போது அவருக்கு வயது 89. அவரது உடல் அந்த மலைப்பகுதியிலேயே தகனம் செய்யப்பட்டது. அங்கு ஒரு சிறு அடையாள சின்னமும் நினைவுக்கல் அமைக்கப்பட்டது. வாழ்வின் சரிபாதி ஆண்டுகளை சுதந்திர போராட்டத்திலும் மீதி ஆண்டுகளை ஆன்மீக வாழ்க்கையிலும் செலவிட்டு மறைந்த நீலகண்ட பிரம்மச்சாரி என்னும் சுவாமி ஓம்கார் தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு இளைஞனும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மா மனிதர். நிறைவுற்றது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.